வர்க்கம் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் பட்டதாரி ஆசிரியர் திருமதி கவிஞர் காரை கிருஷ்ணா அவர்கள் இன்று கண்ணதாசன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு கவிஞர் கண்ணதாசனின் கவித்துவ பாடல்கள் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் காரை கிருஷ்ணா. என்னுடைய முழு பெயர் வந்து கிருஷ்ணவேணி. கவிதைகள் எழுதுறதுனால என்னுடைய பெயர், நான் காரைக்குடியில் வசிக்கிறதுனால காரை கிருஷ்ணா அப்படிங்கிற பெயரை நான் கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு கவிதை நூல் எழுதியிருக்கேன். ஒண்ணு வந்து ஒளிக்கட்டும் வரை, இன்னொன்னு வந்து இப்படித்தான் விடியும். அது ரெண்டுமே கவிதை நூல்கள். நான் வந்து பட்டதாரி தமிழாசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி கல்லூர் புதுக்கோட்டை மாவட்டத்துல பணியாற்றி கொண்டிருக்கேன். என்னுடைய பணிக்காலங்கள் வந்து 15 வருடங்கள் முடிந்து 16வது வருடத்தில் காலடி எடுத்து வைத்துக் கொண்டு என்னுடைய பணிகள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்குது. கவிதைகள் எழுதுவதும் என்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கிறேன். இந்த புதுகை பண்பலையில் கவியரசு கண்ணதாசன், அதாவது அவருடைய அக்டோபர் 17 இன்று அவருடைய நினைவு நாள், அவருடைய நினைவு தினத்தோடு உங்களோடு பயணிப்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். கண்ணதாசன் அவரை கவியரசர்களை பற்றி பேசுவது என்பது ஒரு பெரிய பாக்கியமாகத்தான் நான் வந்து பெரும் பேரு. அவரை பற்றி சிந்திப்பது என்பது அவருக்கு அதுக்கான ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி எனக்கு இருக்கிறதா என்பது தெரியவில்லை. இருந்தால் ஒரு பெரும் பேராக நான் அதை நினைத்து உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். உலகில் எத்தனையோ கவிஞர்கள் தோன்றி மறைந்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் மறைந்தும் வாழ்கின்ற கவிஞர்கள் சிலரே. அதில் கண்ணதாசன் காலத்தால் அழியாத காவியங்களை நமக்கு தந்தவர். இவருடைய கவிதை வரிகளின் தாக்கம் இன்றும் நம்மை விட்டு அகலவில்லை. அதனால் தான் என்னவோ அவரே சொல்லிவிட்டு சென்றுள்ளார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இது உண்மைதானே. 42 வருடங்கள் கடந்தும் நம் மக்கள் மனதில் இன்றும் சிம்மாசனமிட்டு அவர் அமர்ந்திருக்கிறார். படித்தவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய கவிதைகள் எழுதிய கவிஞர்களுக்கு மத்தியில் பாமரரையும் சென்று சேரும் விதமாக பாடல்கள் எழுதியவர் கண்ணதாசன். அதனால்தான் மாட்டு வண்டி போகாத பாதையில் கூட கண்ணதாசனின் பாட்டு வண்டி போகும் என்பது சொல்லி சென்றுள்ளார்கள். எவ்வளவு பெரிய அந்த மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்து வைத்துள்ளார் என்பதற்கு இதுவே சான்று. கவியரசர் வந்து ஒரு சமுத்திரம். அவரை பற்றி பேசுவது அந்த சமுத்திரத்தில் ஒரு குறு மணலின் ஒரு சிறு பகுதி தான். அவருடைய பாடல்கள், கவிதைகள், அவருடைய எழுத்துக்கள் அத்தனையும் முத்துக்கள், தமிழரின் சொத்துக்கள் அவை. நான் வந்து பள்ளிக்கூடம் போகிற வயதில் அந்த காலங்களில் தொலைக்காட்சிகள் எல்லாம் கிடையாது. திரைப்படங்களும் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாத ஒரு கால சூழ்நிலை. அப்ப வந்து ஒவ்வொரு வீடுகளிலும் வானொலிகள் மட்டுமே இருக்கும். அந்த வானொலியில் பாடல்கள் கேட்பது அல்லது கோவில் ஒளிபதிக்கில் பாடல்கள் கேட்பது தான் நம்ம எங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கும். அப்படி ஒவ்வொரு வீடுகளிலும் வானொலிகளில் பாடல்கள் ஒலிக்கும் போது அந்த நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வரும். அதுல அந்த நேரங்களில் அந்த கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாம் கேட்டு வந்து வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்தவர்கள் தான் நான் என் போன்றவர்கள், என்னுடைய வயதில் ஒத்தவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்போ முதல்ல ஒரு கேட்ட பாட்டில் என்னுடைய மனதை தொட்ட ஒரு பாடல், எல்லாருமே இந்த வந்த பாட்டை வந்து கேட்டிருப்பாங்க. அம்மா என்பது இந்த உலகத்திலேயே ஒரு உன்னதமான உறவு அப்படின்னா அம்மா தான். அவங்களுக்கு இணையாக யாருமே கிடையாது, இணையா நம்ம வந்து சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட அம்மாவை பற்றி ஒரு பாடல், அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை, கவலையில் வருவதும் அம்மா அம்மா. நம்ம வந்து எவ்வளவு கவலையா இருந்தாலும் அந்த அம்மா அப்படிங்கிறவங்களை போய் தேடி அம்மாவுடைய மடியில போய் படுத்து கொஞ்ச நேரம் தலை வச்சு சாய்ச்சாலே நம்முடைய அந்த சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். அப்போ அந்த சின்ன வயசு குழந்தை அம்மா இல்லைன்னா அவங்களோட எண்ணமே வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சிறு வயது சங்கடங்களுக்கு மட்டுமா நம்முடைய அம்மா இல்ல, எப்போதுமே நம்முடைய எவ்வளவு வயதானாலும் நம்முடைய அம்மா இருக்க வரைக்கும், அம்மா இல்லாத போதுமே அவர்களுடைய நினைவு என்பது, அவங்களுடைய மடி என்பதும் நமக்கு ஒரு நம்முடைய கவலையை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகத்தான் அதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த அம்மாவை கூட அந்த தமிழ் வார்த்தைன்னு எழுதியிருக்காரு அவரு கண்ணதாசன். ஆனா அந்த அம்மாவை கூட நம்ம வந்து இப்ப எப்படி கூப்பிடுறாங்க, இப்ப உள்ள சூழ்நிலையில இப்ப உள்ள குழந்தைகள் வந்து மம்மி அப்படின்னு கூப்பிடுறாங்க. மம்மி அதையும் சுருக்கி மம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இது அம்மா வந்து ஒரு தள்ளக்கோடி ஒரு சூழ்நிலைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த அவருடைய பாடல்களை கேட்கும் போது நமக்கு ஒரு 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 உற்சாகம், ஒரு துள்ளல், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பொற்காலங்கள். அந்த இப்ப உள்ள பாடல்களெல்லாம் தாண்டி அந்த பாடல்களை கேட்கும் போது இன்னும் வரைக்கும் அவருடைய பாடல்கள் வந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஒரு பேர், நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நம்முடைய தமிழக மக்களுக்கும் ஒரு கிடைத்த ஒரு பெரும் பேர். பாத்தீங்கன்னா இந்த கோவில் ஒளிப்பதிவுல பார்த்தா பாடல்கள் வந்து நம்ம கேட்டுட்டே இருப்போம், நிறைய பாடல்கள் வந்து ஒழிக்கும். அதுல வந்து என்ன என்னை கவர்ந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அகர முதல்ல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து வரும். இந்த பாட்டை நம்ம எனக்கு வந்து கேட்கும் போதெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, அந்த சரஸ்வதி தேவி கிட்ட அப்பதான் நானே ஒரு அந்த அகரத்தை கத்துக்கிட்டனும், நம்ம கத்துக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த பாடம் கேட்கும் போது அப்பதான் நம்மளே அந்த அகரத்தை கத்துக்கிறோமோ அப்படிங்கிற நேரடி உணர்வு வந்து அப்படியே வந்து நமக்குள்ளே ஒரு தோணும். சின்ன வயசு குழந்தையா இருக்கும் போது இதை தாண்டிதான் நம்ம எல்லாருமே வந்திருப்போம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதே போல பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் தங்கை பாசம் அப்படிங்கிறது வந்து இப்போதுமே ஒவ்வொரு வீடுகள்லயுமே சில எல்லாருமே அண்ணன் தம்பி உறவுகள் வந்து ஒரு புனிதமான உறவுதான், ஒரு உன்னதமான உறவுதான், எல்லாருமே பாசமா தான் இருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல சில அண்ணன் தங்கைகள் பாத்தீங்கன்னா ஒரு அத அளவுக்கு அதிகமான ஒரு அதீதமான பிரியத்தோடு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, பெரிய பாசம் உள்ள குடும்பம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அண்ணன் தங்கை உறவுகளை பார்க்கும்போது நம்ம வந்து கிண்டல் பண்ணுவோம் அவங்களை பார்த்து. ஏன் இந்த தாக்கம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பாசம் உள்ள படத்துல அதுவும் குறிப்பா அந்த பாடலை கேட்டாலே அப்படியே ஒரு மனசுக்குள்ள அந்த அப்படி ஒரு அண்ணன் தங்கை பாசம் வந்து எப்படி எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காங்க, அது எப்படி திரைப்படத்துல கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு அவ்வளவு அந்த பாடல் தான் அந்த படத்துல அந்த காட்சிகளுக்கு உயிரூட்டியது என்னன்னு சொல்லி கேட்டா, அந்த கண்ணதாசனுடைய அந்த வரிகள் தான் அந்த அண்ணன் தங்கை பாசம் வந்து ஒரு மேலோங்கி காட்டியிருக்கு, ஒரு உன்னதமான உறவை வந்து மேலோங்கி காட்டியிருக்கோம். சிறையில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்க்க கதி சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, இந்த மண்ணும் கடல் வாழும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாததடா, உறவை திரிக்க முடியாததடா சொல்லிட்டு இந்த பாடல் வந்து கேட்கும் போதே அந்த கண்ணில வந்து ஒரு நீர் வரவழைக்க கூடிய அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அண்ணன் தங்கையோட பாசத்தை வந்து சொல்ல முடியும் அப்படின்னா அது நம்முடைய கவியரசுனால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அதே போல இந்த இளமை காலங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே நம்ம அந்த பதும பருவத்தை தாண்டிதான் வருவோம். தாண்டி வரும்போது அந்த பருவத்துல அந்த காதல் பாடல்கள், அந்த இளமை கால பாடல்கள் நம்ம கேட்கும் போது நமக்கான அவருடைய பாடல்கள் எல்லாமே எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கான பாடல்களாகவே இருக்கும். எல்லா பாடல்களுமே எல்லா காலகட்டங்களுமே எல்லா வயதினருக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கவிதை வரிகளை ஒரு பாடல் வரிகளை தர முடிந்தது என்றால் அது கவியரசர்கள் மட்டுமே தான் முடியும். ஏன்னா இப்ப உள்ள பாடல்கள் வந்து அந்த எப்போதுமே இந்த திரைப்பட பாடல்கள் என்பது அந்தந்த காலகட்டங்களில் அப்பப்ப வந்துட்டு அந்தந்த சீசன்ல வந்துட்டு அடுத்து வந்து புதுசு வந்தோட நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பழைய பாடல்களை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டுருவோம், அது வந்து நினைச்சிருக்காது. ஆனா நம்முடைய கவியரசரோட பாடல்கள் மட்டும்தான் எந்த காலநிலை எந்த காலத்துக்கும் எந்த சூழ்நிலைக்கும் எல்லா மனநிலைக்கும் எல்லா வயதினருக்கும் ஒரு பொதுவாக ஒரு அந்த அந்த சூழ்நிலைக்கு ஒரு பொருந்த கூடியது என்றால் அது கவியரசருடைய பாடல்கள் மட்டும்தான். அப்போ கவியரசர் வந்து சொல்லுவாரு ஒரு பாடல்ல, எரிபொருள் பட பாடுறதுல வந்து கண்ணதாசனுக்கு வந்து இணை வந்து யாருமே கிடையாது, அதுவும் குறிப்பா இலக்கணத்தையும் அதுக்குள்ளேயே சொல்லியிருப்பாரு. இப்ப இலக்கணங்கள் இலக்கணத்தை மனசுல வச்சுக்கிட்டு இலக்கணத்தோட பொருந்தி வர்ற மாதிரி திரைப்பாடல்கள் எழுதுவது என்பது ரொம்ப மிக மிக குறைவு. ஆனால் கண்ணதாசன் பாடல்கள் எழுதும் போது அந்த இலக்கணத்தையும் சேர்த்து இலக்கணம் பிறழாமல் இலக்கணம் பிழையாமல் பாடல்கள் எழுதி வருவர். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு பாடல், அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ எல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் பாத்தீங்கன்னா அத்திக்காய் அப்படிங்கிறப்ப அந்த அத்திக்காயும் குறிக்கும், அந்த திசையில் காய் காய்ந்து போய் இந்த பக்கம் வராது அப்படிங்கிற இந்த இருள் பொருள் படம், இரு பொருள் படம்னா ஸ்லேடு என்ன சொல்லுவோம் இல்லையா. அப்ப வந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது நம்ம பழைய பாடல்கள் பழைய இலக்கியங்கள் இருந்து நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே வரும். அப்படி சொல்லும் போது இப்ப கண்ணதாசனோட பாடல்கள் நம்ம நிறைய எடுத்தோம்னா ஒவ்வொரு இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பழச்சு எல்லாமே இருக்கும். நம்ம அதை தேடி படிச்சு அந்த வார்த்தைகளை உன்னிச்சு கவனிச்சோம்னா அது வந்து நமக்கே வந்து தெரியும். இது வந்து அந்த இருவர் இரு ட்ரேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல அந்த தற்குறிப்பேற்று அணியும் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதை நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லி சொல்லி கேட்டா அந்த சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு பாடல்கள் சொல்லுவோம். கண்ணதாசன்ல ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்களேன், அது வந்து தற்குறிப்பேற்று அணினா என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை கவிஞன் தன் கற்பனை மீது ஏற்றி கூறுவதுதான் தற்குறிப்பேற்றம். தன் பிளஸ் குறிப்பு பிளஸ் ஏற்றம் தற்குறிப்பேற்றம். இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கவிஞர் தன்னுடைய கற்பனை மீது ஏற்றுக்கிறது தற்குறிப்பேற்றம். அந்த அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டா என்னடா இலக்கணம் நடத்தினு நினைக்க வேண்டாம். ஆனா அந்த இலக்கணம் வந்து எவ்வளவு எளிமையா வந்து ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக கவியரசோட ஒரு பாடல் ஒண்ணு நான் சொல்றேன். மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றது, உந்தானே காற்றில் ஆடிவாவா என்றது. அதாவது ஒரு கண் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்வை வந்து நம்ம கண் இமை வந்து திறக்கக்கூடியது வந்து இயல்பு, அது வந்து இயற்கை. ஆனா அந்த கண் வந்து அந்த காதலனுக்கு அந்த காதலியோட இமை வந்து திறந்தது எப்படி இருந்துச்சா அவருக்கு, என்ன பார் பார் சொன்னது மாதிரி இருக்கான். கண்கள் திறந்து இமைகள் திறந்து அந்த நம்ம பார்க்கிறது என்பது இயல்பு. ஆனா கவி எப்படி அவர் அவருடைய கற்பனை ஏற்றிக்காது பாருங்க, அந்த அவர் அப்படி திறந்தது என்ன பார் பார்னு சொன்னது மாதிரி இருந்துச்சு அந்த காதலனுக்கு. அதனால இந்த ஒரு பாடல் அந்த தற்குறிப்பேற்ற அணிக்கு நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இன்னொரு பாட்டை பாத்தீங்கன்னா சிந்து வகை பாடல்கள் வந்து பாரதியார் வந்து நிறைய எழுதியிருப்பாரு. இவருடைய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா சிந்து வகை பாடல்கள், இரவும் நிலவும் வளரட்டு வீணம் இனிமை கனவுகள் தொடரட்டுமே அப்படிங்கிற ஒரு பாடல். அதே போல இந்த பாட்டை வந்து நம்ம யாருமே அந்த 18 வயதுல ஒரு பாடல் அதை கேட்டு நம்ம வெளியில வராம இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு தெரியுமா, பாவாடை தாவணியில் பாட்ட உருவமாயுது பூவாடை வீசினர பூத்த பருவமா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம். எல்லாருமே இதை தாண்டிதான் நம்ம வந்திருப்போம். இந்த பாடல் பாத்தீங்கன்னா அந்த சிந்து வகை பாடல்களை வரும். இந்த செந்தமிழ் நாடகம் போதி நீலே இன்ப தேன் வந்து பாயிட்டு காதி நீலே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட அந்த சிந்து பாடல்கள் மாதிரி அதை வரும். எப்படி இந்த சிந்து அப்படின்னு சொல்றோம்னா அந்த எதிகை மோனையோட சேர்த்து ஒரு தனிச்சொல் வரும், அதுதான் வந்து நம்ம சிந்து வகை பாடல்கள்னு சொல்றோம். அதே போல அடுக்கு தொடரையும் அதிகமா வந்து நம்மளுடைய கவியரசு வந்து நிறைய பாடல்கள் பயன்படுத்தியிருப்பார். அதுக்கு ஒரு பாடல் கேளுங்களேன். தொட்டு வீட தொடரும் கை பட்டு வீட மலரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சொல் அடிக்கு வருது இல்லையா, கேட்டா நம்ம வந்து அடுக்கத்தை சொல்லலாம். இதே மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இலக்கணத்தை சொல்றதை விட நமக்கு வேற மாதிரியும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்த பாடலுக்கு போகலாம். ஏன்னா இலக்கணத்தை நான் எதுக்காக அந்த இலக்கணத்தை சொன்னேன் அப்படின்னா, நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம இலக்கணம் நடத்தும் போது அந்த பழைய பாடல்களையே சொல்லாம நம்முடைய கவியரசர் பாடல்கள் எடுத்தோம்னா எல்லா வகை இலக்கணங்களுக்குமான ஒரு எடுத்துக்காட்டு இதுல நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். அப்புறம் வாழ்க்கையில அந்த 13 பருவத்துல சொன்னேன் இல்லையா, அதுல பாருங்களேன் ஒரு ஒரு அழகான பாடல், அந்த மாலை நேரத்துல அந்த மயக்க கூடிய அந்த நேரத்துல ஒரு பாடல். இந்த பாட்டை கேட்டோம்னா, மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி. நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை என்பது காதல் பாடல்கள் தத்துவ பாடல்கள் இப்படி எல்லா விதமான பாடல்கள் இருந்தாலும் அவருடைய தத்துவ பாடல்கள் வந்து என்றைக்குமே ஒரு எல்லா சூழ்நிலையுமே ஒரு பொருந்தக்கூடிய பாடல்களாகத்தான் நம்ம வந்து இன்ன வரைக்கும் அவருடைய பாடல்களையே நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு பாடல்கள் வந்து இன்றைக்கு வந்து அவருடைய பாடல்கள் நம்ம கேட்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அந்த தத்துவ பாடல்கள் எழுதுறதுக்கான ஒரு ஆள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரை அவருக்கு அடுத்து அவரை தாண்டி அவருடைய தத்துவங்களுக்கு அடுத்து அவர் எடுத்து நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ஒரு கவிஞர்கள் ஒரு பாடலாசிரியர் இந்த சூழ்நிலை இல்லை என்றுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டும். அதுல ஒரு பாடல் பாருங்க. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா. இந்த பாட்டை வந்து பெரும்பாலும் ஏதாவது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு துன்பம் வரும்போது இந்த பாட்டை யாரை பார்த்தாலும் சர்வசாதாரணமா ஒரு சாலையில போறவங்களுக்கு நம்ம பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்திருப்போம். போனால் போகட்டும் போடா, எதுக்கெடுத்தாலும் ஏதோ ஒரு துன்பம் வந்துச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு வாழ்க்கையில் அப்படின்னா போனால் போகட்டும் பாடா போடா அப்படிங்கிற இந்த பாடல் வந்து யாருமே வந்து ஒரு உச்சரிக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடலை வந்து நாம் பார்க்கலாம். அதுல அந்த பாடல் வரும், இரவல் தந்தவன் கேட்கின்றான் இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருமானா அப்படிங்கிறது வந்து ஒரு, எப்படி இந்த உலகத்துல நீ என்னதான் நம்ம பிறந்திருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அவன் கொடுத்த உயிரை கொடுத்து நம்மளை திரும்ப எடுத்துக்கத்தானே சொல்லுவான், எடுத்துக்குவானே அவன், இது நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு வரிகள் வச்சிருக்காரு பாருங்க. இந்த உலகத்துல பணம் பதவிக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை ஒரு மனிதனுக்கு கிடையாது, அதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பாடல் பாருங்களேன். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தாள் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. பாடல் வரிகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அதனால ராகத்தை இந்த இடத்துல கொஞ்சம் பாக்காதீங்க. அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில துமண்டு கிடக்கும் போது அந்த கவியரசரோட வரிகள், இந்த வரிகளை கேட்டாலே போதும், அப்படியே இந்த இருக்கிற துன்பத்தெல்லாம் போயிட்டு நம்மளும், நம்மளுக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்ம விட கீழே உள்ளவங்க நம்மளுடைய துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, இந்த உலகத்தை இருக்கத்தான் செய்யறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு அழகா. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நமக்கும் கீழே எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்க கூடியவர்கள் என்றும் நம்ம கீழே இருந்துகிட்டேதான் இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் நீ உன்ன நினைச்சுக்கல அமைதியாரு நிம்மதியாரு சொல்லியிருப்பாரு. அதுதான், உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். அதே நிலையாமை. இந்த வாழ்க்கையில நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நிலையாமை வந்து பணம் சொத்து எது இருந்தாலும் அது நம்ம கூட நம்முடைய பதவி, இதெல்லாம் நம்ம கூட நம்முடைய உறவுகள், யாராக இருந்தாலும் அன்புக்குரிய மனைவியாக இருந்தாலும் சரி, பாசத்துக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம சேர்த்து வைத்த சொத்துக்கள் எவையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வரப்போவது கிடையாது, அதானே உண்மை. அப்படி அந்த ஒரு பாட்டை பாருங்க, நிலையாமை பற்றி ஒரு பாடல். நம்ம இறந்து போயிட்டோம்னா யார் நம்ம கூட வரப்போறதே கிடையாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ அப்படிங்கிற அந்த பாடல் கேட்டாலே நமக்கு வந்து என்னடா அந்த உலகத்துல எது நம்ம அப்படியே ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் உறவுகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு வாழக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம வந்து இருக்கிறோம். இந்த இந்த பாடல் வரைக்கும் நம்ம கேட்டோம் அப்படின்னா என்னடா பணம் இதெல்லாம் எல்லாமே நம்ம செத்து போயிட்டா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அன்பான ஒரு நிலைக்கு வரக்கூடிய நம்ம ஒரு சூழ்நிலைக்கு ஒரு தள்ளக்கூடிய பாடல் தான் வந்து இந்த வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரப்போறது யாருமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீ ஏன் இப்படி பண்ண, பணம் பணம் சொத்து சொத்துன்னு அலைஞ்சு தேடி எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு அவரு. அதே போலதான் நம்ம இந்த உலகத்துல தோன்றிட்டோம் பிறந்துட்டோம் அப்படின்னா நமக்கான ஒரு இடத்தை நம்ம இந்த பூமியில வந்து பதிவு வச்சுட்டு போகணும். இருக்கிற வரைக்கும் நல்லவனா இருக்கணும். உன்னை தேடி நீ நல்லவே, நீ நல்ல ஆட்சி பண்ற, நல்லவனா இருக்கிற அப்படிங்கிறத உலகம் உன்னை பார்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு நீ உன்னை நல்லவனாக, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவனாக, உயிர்களுக்கு அன்பு செலுத்த கூடியவனாக நீ வந்து வாழ வேண்டும் அவன் சொல்லியிருப்பார் பாருங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படிங்கிற அந்த பாட்டு. அது எனக்கு அப்படியே இந்த அடிக்கடி வந்து நான் இந்த பாட்டு வந்து அடிக்கடி நான் எனக்கு நானே ஒரு இந்த பாட்டை வந்து நான் பாடிக்கிறேன். அப்படி நான் பாடி பார்க்கும் போது நம்ம வந்து இன்னும் நல்லா நிறைய இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு உத்வேகம் வந்து கிடைக்கக்கூடிய இந்த பாட்டை அடிக்கடி நான் வந்து கேட்கும்போது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது வந்து எல்லா காலகட்டங்களிலுமே இந்த காதல் வந்து ரொம்ப தீவிரமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்துல உள்ள காதல் காதலர்கள் எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கண்ணதாசனுடைய காதல் வந்து ஒரு மகத்துவமான காதல். அந்த காதலுக்கு இணை என்னவா இருக்கும், காதலாதான் இருக்கும். கண்ணதாசனுடைய அந்த காதல் வாழ்க்கையை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஓ காதல்ங்கிறது அப்படிதான் இருக்கணும். காதலுக்கு எல்லை வன்முறை வந்து எல்லையா, காதலுக்கு எல்லை வன்முறை கிடையாது, காதலுக்கு எல்லை காதல் தான். அந்த காதலியோ அல்லது உறவுகளோ நம்ம விட்டு பிரிந்து போனால் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். அப்ப இந்த வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து இருக்கிறதே, அது நம்மையும் வாழ வைக்கும், நம்மோடு கூடியவர்களையும் அதை வாழ வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல் உங்களோட பயந்து கொள்வதில் நான் பெருமகள் வாழ்கின்றேன். என்ன பாட்டுக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே எல்லாரும் அப்படி யூகித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க அப்படிங்கிற ஒரு பாடல் தான் அது. வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய், துயவளே நீ வாழ்க வாழ்க வாழ்க, இங்கிருந்தாலும் வாழ்க என்று. அந்த காதலி வந்து பிரிஞ்சு போயிருந்தாலும், இன்னொருவரை வேறொருவரை திருமணம் செய்திருந்தாலும், அவங்க அந்த காதலியை ஒரு வாழ்த்தக்கூடிய மனநிலை பாருங்க. கவிஞர் வந்து எப்படி யோசிச்சிருக்காரு, எப்படி எழுதியிருக்காரு அந்த காதல். அப்பதான் அதுதான் உண்மையான காதல். அந்த காதல் தான் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். அந்த உண்மையான காதல் கொண்ட இதயம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான காதல் பாடல் வந்து அந்த நெஞ்சில் ஒரு ஆலயம் அப்படிங்கிற அந்த படத்துல உள்ள இந்த பாடல் தான். வேதனை துன்பம் இல்லாத வாழ்க்கை வந்து ஏது? நம்ம கிட்ட எப்போதுமே ஏதோ ஒரு வித துன்பம் இருக்கும், ஏதோ ஒரு வேதனை இருக்கும், ஏதோ ஒண்ணு வாழ்க்கை பூரா இருந்துகிட்டேதான். அப்படி இல்லாத மனிதன் வந்து பார்க்கவே முடியாது. அத ஒரு அழகிய பாடல சொல்லியிருப்பாரு. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் பாதி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே அந்த இவருடைய இந்த பாடல்களாலதான் அவர் வந்து இன்னைக்கு வரைக்குமே அவரு தான் நம்ம என்ன சொல்றோம், தமிழ் தாயின் இளையமகன். அவரு சொல்லிருப்பாரு தமிழ் தாயின் இளையமகன் சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இவருடைய கற்பனைகளும் கவிதைகளும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல்கள் எல்லாமே அவருடைய அனுபவங்களிலிருந்து, அவருடைய வாழ்க்கையிலிருந்து வந்த வரிகள் தான். அதனாலதான் ஆனா என்னவோ இன்ன வரைக்கும் அவர் வந்து அவருடைய பாடல்கள் மூலமாக நம்முடைய நிலைத்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. அச்சத்தை பற்றி பாரதியார் வந்து எழுதியிருப்பாரு. அதே போல கண்ணதாசனுடைய ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும், அச்சம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த அச்சம், அச்சத்தினால பயத்தினால செத்து போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீ இனியும் இந்த உலகத்துல பிறந்த நீ சாக போறது உண்மை. ஆறுலயும் சாகு வரலாம், நமக்கு நூறுலயும் சாகு வரலாம். அப்படி இருக்கும் போது நம்முடைய சாவானது எதுவாக இருக்கணும், அந்த எல்லையை காத்து அல்லது தமிழகத்துக்கு காத்து நாட்டு மக்களை காத்துதான் உங்களுடைய சாவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற அந்த ஒரு பாடலை கேட்டாலே நமக்கு எல்லாம் அந்த நம்முடைய வீரர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு துன்பம் வரும்போது, ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வரும்போது என்னடா இது, பயப்படக்கூடாது, எதிர்த்து நிற்போம் அப்படிங்கிற ஒரு தெம்பு, ஒரு உத்வேகம், ஒரு தைரியம் எல்லாமே அங்கே வந்து வரும். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு பாடல், அவருடைய பாடல்கள் சில நிறைய பாடல்கள் ஒரு பிடிக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில பாடல் அவரை கேட்கும் போது ரொம்ப வந்து அவர்களை பொருத்தி பாக்குற மாதிரியே சில பாடல்கள் வந்து இருக்கும் இல்லையா. அப்படி ஒரு எண்ணெய் கவர்ந்த பாடல் அப்படின்னு சொன்னோம்னா, நான் அடிக்கடி நான் வந்து ஒரு பாடக்கூடிய பாடல் கூட வச்சுக்கலாமே, அப்படி ஒரு பாடல் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். இந்த பாடலோட வரிகள், ஒவ்வொரு வரிகளுமே ஒரு அருமையான வரிகள். ஒரு வரி கூட அதுல இது பண்ணவே முடியாது, நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. எல்லா வார்த்தைகளுமே எல்லா வரிகளுமே அப்படியே நம்முடைய மனதை ஒரு திசையை கூடிய ஒரு வரியாகத்தான் அது அந்த பாடல் வந்து அவ்வளவு அருமையா அமைந்திருக்கும். இறுதியாக ஒரு கண்ணதாசனோட ஒரு ஒரு கவிதையோட நான் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த கவிதை கூட நம்முடைய 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல வந்து ஒரு பாடமாக வச்சிருக்காங்க. ஒரு பாடல் அது. கவிஞன் யானோர் கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் அப்படிங்கிற தொடங்கக்கூடிய ஒரு ஒரு கவிதை. கல்லாய் மரமாய் காடு மேடாய் மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லே. ஒரு காடு மேடு இதுக்குதான் மறந்தா மாறாம இருக்கும், மனுஷங்கிற ஒரு மாற்றம் இருக்கணும் இல்லையா. அப்படி மாறாம இருக்கிறதுக்கு நான் என்ன வன விலங்கம்னு சொல்லி கேட்டுப்பாரு. அதான் மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். அது எப்படி முடியும்னு சொல்லி கேட்ட அந்த கவிதையோட வரிகள் கடைசியில, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு தீர்ப்பு குடிச்சு அவ்வளவு அருமையா முடிச்சிருப்பாரு. நானே தொடக்கம் நான் தான் முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வரிகள் ஊடக முடிச்சிருப்பாரு. இன்றைய நாளில் கவியரசர் கண்ணதாசனோடு அவர்களுடைய நினைவுகளோடு அவருடைய சிந்தனைகளோடு உங்களோடு பயணித்ததில் புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் அன்பையும் கூறிக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை கவியரசு கண்ணதாசனின் கவித்துவ பாடல்கள் குறித்து கல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் பட்டதாரி ஆசிரியர் திருமதி கவிஞர் காரை கிருஷ்ணா அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.